الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارئوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன், நித்திய ஜீவன் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தரிசனமும் பொருத்தமும் கிடைத்து உயர்ந்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தை மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரெழுமினியாக ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை தனது வாழ்க்கையாக ஆக்கி வாழும் உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஏத்திக்காஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி, தோல்வி, உயர்வு, கண்ணியம், கேவலம், சொர்க்கம், நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகின்றான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏவல்களை எடுத்து விளக்கல்களை தவிர்ந்து இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலே சுவனப்பதிகளை தஞ்சமாக்கிக் கொள்ளுமாறும் விளக்கல்களை விட்டும் முற்றும் உள்ளதாக தவிர்ந்து நடந்து நாளை மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். போதனைகள் என்பது குர்ஆன், ஹதீஸ், அதனை தனது வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள், நல்லோர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சான்றோர்கள், இவர்களுடைய நடைமுறை. இந்த நடைமுறை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது பிரகாசம் அளிப்பதை பார்க்கிறோம். இவைகளுக்கு மாற்றமான வழிகளிலே செல்லும் பொழுது நாம் பல இன்னல்கள், துன்பங்களை சந்திக்க நேர்கிறது. பல பிரச்சனைகள் தலையின் மீது ஏற ஆரம்பித்து விடுகின்றது. ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு மனிதன் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தனது பரிசுத்த குர்ஆனை போதனையாக ஆக்கி வைத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதனைகள் அனைத்துக்கும் நிறைவு கொடுத்தார்கள், எதையுமே குறைவாக விட்டுவிடவில்லை. குர்ஆனுடைய எந்த ஆயத்தை தொட்டாலும் பல படிப்பினைகள், பல இன்பமான சுவையான நிகழ்வுகள், அதற்குள்ளேயும் நம்முடைய வாழ்க்கையின் திருப்பங்கள் காத்திருக்கிறது. இந்த ஜுமாவுடைய நாளன்று மிம்பர் மேடைக்கு மாத்திரம் பேச்சுகளை சொந்தமாக்கி விடாமல் வெறுமனே மசிதுக்குள்ள இருந்து வெளியே போய்விட்டதன் பின்னால அவைகளை மறந்து விடாமல் பேசப்பட்டவைகள் ரப்புடைய குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை என்பதனை அகத்திலே இருத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவோம் என்றால் ஓரிரு விடயங்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதில் முக்கியமான ஒரு விடயத்தின் பக்கம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆர்வம் ஊட்டுவதை இன்றைய இந்த ஹொத்துபாவில் நாங்கள் அவதானிக்கலாம். அல்லாஹ் அடியார்களே, ஏன் நீங்கள் விரைவது கிடையாது, அவசரமாவது கிடையாது? உலகத்தினுடைய விடயங்களுக்காக அவசரமாக கூடிய நீங்கள் நான் சொல்லும் விடயத்துக்கு ஏன் தாமதிக்கின்றீர்கள்? வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல்லார். அவசரமாக நான் அழைக்கும் அந்த விடயம் என்னுடைய பாவ மன்னிப்பு. அடியார்களே வாருங்கள், என்னுடைய சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன். அடியார்களே வாருங்கள், அது நெருக்கடியான சொர்க்கம் அல்ல, அது விசாலமானது. அதனை உபமானம் கூறுவதற்கு வார்த்தையும் கிடையாது. கூறினாலும் உங்களுடைய புத்திகள் அதனை அளந்து பார்க்க மாட்டாது. அனைத்தும் இல்முல் கைபியாத்துல உள்ளடங்கியது என்றாலும் உங்களுக்கு ஓரளவேனும் தெளிவு பெறுவதற்கு ஓர் உபமானம் கூறுகின்றேன். அது அர்லுஹ சமாவாத்து வல் அருள், வானங்கள் பூமிகள் அனைத்தை விடவும் விசாலமானது. யாருக்கு? மூன்று விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு. அந்த மூன்று விடயங்களும் யாரிடத்தில் இடம்பெற்றிருக்கின்றதோ அவர் தான் உண்மையான இறையச்சம் உள்ளவர். உழித்தத்தில் முத்தத்தியின், அது உண்மையான முத்தத்திக்கு, தக்குவாவுடையவருக்கு, இறையச்சம் உள்ளவருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இறையச்சம் உள்ளவர் யார்? வறுமையிலும் செழுமையிலும், ஆரோக்கியத்திலும் நோயிலும், கஷ்டத்திலும், நல்ல செழிப்பான சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள். எங்கெல்லாம் ரப்பு சுபஹானஹு வ தஆலா சில வழியுங்கள் என்று சொல்கின்றானோ அந்த விடை இடத்தை தேடி தேடி சிலவழிப்பார்கள். சிலவழிக்க வேண்டாம் என்றும் இடத்தை தேடக்கூடியவர்கள் நம்மிலே ஏராளம். தேடாதீர்கள் ஹராமான காட்சிகள் உள்ள இடங்களை, தேடாதீர்கள் ஹராமான விடயங்கள் நடக்கக்கூடிய இடயங்களை. உங்களுடைய பாதங்களை அந்த லொட்ஜுகளின் பக்கம், கிளப்புகளின் பக்கம், கசினோக்களின் பக்கம், சூது விளையாடக்கூடிய இடங்களின் பக்கம் எடுத்து வைக்காதீர்கள். உங்களுடைய பணத்தை ஹராமான காட்சிகளை கண்டு கழிப்பதற்காகவும், வெறுமனே வீணான சுற்றுலா செல்வதற்காகவும் செலவழிக்காதீர்கள். எங்கே நீங்கள் செலவழிக்க வேண்டும்? அந்த இடங்கள் இன்று பாழாய் கிடக்கின்றது. அங்கே சில குறைபாடுகள் உண்டாகிக் கொண்டிருக்கின்றது. செல்வந்தன் அவனுடைய செல்வத்திலே மமதை கொண்டு விட்டான். அல்லாஹ் அதில பிரயோஜனத்தை இல்லாமலாக்கின்றான். ஹராத்திலே செலவழிக்கிறதுக்கு வைக்கின்றான். தன்னுடைய மனோ இச்சைகள் அது பூர்த்தி ஆக்கி ஆக்கி இடம் இல்லை என்ற அளவுக்கு மேலும் செல்வத்தின் மூலம் மனோ இச்சையை அதிகரித்துக் கொண்டு துன்பத்திலும் துயரத்திலையும் விழுகின்றான். அதற்காக மீண்டும் பணம் திரட்டுகின்றான். அவைகளின் மூலமாக உனக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டுமா? ஏழையின் கரம் ஏந்தப்பட்டிருக்கும் காலமெல்லாம் உனக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்கிறார்கள் அருமை சஹாபாக்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு ஜும்மாவுல இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் கையேந்தி நிற்பார். ஒருவர் ஒரு 10 ரூபாயை கையிலே வைக்க மாட்டார். அந்த நேரம் பூமியிலே ஒரு பயங்கரமான சப்தம் ஏற்படும். அனைவரும் நினைப்பார்கள், நம்முடைய பூமியிலிருந்து தான் ஏற்பட்டது. அந்த திசையை நோக்கி விரைவார்கள். அங்கே பூமி அதனுடைய அனைத்து குடல்கள் ஈரல்களை வெளியே போட்டிருக்கும். வமா அஃப்லாது கபிதிஹா, அதனுடைய குடல்கள் ஈரல்கள் என்றால் என்ன? அசாத்தீனு தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி தூண்கள் அனைவரும் அதனை எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். எல்லோரும் செல்வந்தர்களாக ஆகிடுவார்கள். பணத்தின் உடைய செல்வாக்கு இல்லாமல் போய்விடும். அதனுடைய செல்லுபடி செயலிழந்து விடும். இந்த நேரம் அன்று ஏழையாய் இருந்தவனிடம் இவன் சதக்காவையும் ஜக்காத்தையும் கொண்டு போய் திணிப்பதற்கு முயற்சி செய்வான். வேண்டாம் என்பான். இவன் வற்புறுத்துவான், அவன் விரண்டோடுவான், இவன் பின்னால விரட்டுவான். அந்த நேரம் கியாமத்து நாள் உருவாகும் நேரம். தேவையுடையவர்கள் இருக்கின்றார்களா? மதாரிசுகளுடைய தேவைகள் இருக்கின்றதா? தாராளமாக செலவு செய்வதற்கு முன்வாருங்கள். குரானையும் ஹதீஸையும் பாதுகாப்பதற்காக, அதனை இதயத்திலே சுமப்பதற்காக இன்று மதாரிசுகள்ல வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை உருக்கி ஊத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதன் ஊடாக பெரிய சேவையை தான் செய்யாவிட்டாலும் கூட தன்னுடைய வாலிபம் புனிதமாகின்றதே. அந்த வாலிபத்தை புனிதமாக்குவதற்கு நீங்கள் போட்ட ஒவ்வொரு சோறு புடியும் நாளை மறுமையில கியாமத்துடைய அமளி துமளிகள் இருந்து உங்களை பாதுகாக்க போகின்றது. இன்று குர்ஆனை அவர்கள் இதயத்திலே சுமப்பதற்காக ஒரு ஆயத்தை பல விதத்தம் ஓதுகின்றார்கள். அதனை உள்ளத்திலே தாங்குகின்றார்கள், திலாவத் செய்கின்றார்கள், தஹஜ்ஜுதிலே அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த நேரம் இந்த குர்ஆனுக்காக வேண்டி செலவு செய்த ஒவ்வொரு ரூபாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அதற்கு ரட்டிப்பாக்கி கொடுக்கின்றது என்பதற்கு உவமை கூற முடியாது. என்றாலும் நீங்கள் புத்தி பெறுங்கள். சில உவமைகளை நான் சொல்கின்றேன். மத்தலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் ஸபா ஸனாபில், இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கும் சீரான இடம், இதுதான் சேவையாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் இடம். அதே போன்று ஒரு மனிதன் குடும்பத்துக்கு செலவழிப்பது, தேவையுடையவர்களை தேடி அவர்களுக்காக செலவழிப்பது, இது பணத்தினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துமே தவிர ஒரு நாளும் அதனுடைய குறைபாட்டை ஏற்படுத்த மாட்டாது. ஒரு கடைக்கு இரண்டு கடை வேண்டுமா? செலவழி என்னுடைய பாதையில நான் உதாரணம் கூறுகிறேன், பார் ஏழு வித்துக்களை முளைய வைக்கும் ஒரு கதிரை போல ஒன்றைத்தான் போடுகின்றாய், அதில் நான் ஏழை உருவாக்கின்றேன். அந்த ஒவ்வொரு ஏழிலும் இன்னும் நூறு கதிர்கள். அல்லாஹ் இது உனக்கு உதாரணமாக சொல்கின்றேன், நான் நாட்டவர்களுக்கு ரட்டிப்பாக்கி கொடுக்கின்றேன். அல்லாஹ்வாகிய என்னிடத்தில்தான் அனைத்து பொக்கிஷங்களும் இருக்கின்றது. எந்த வஸ்துவை எடுத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய பொக்கிஷத்தின் அதிகாரம், அதனுடைய பொக்கிஷம், அதனுடைய ட்ரெஷரி எங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. நாம் அதை மூடினால் யாரால் உங்களுக்கு தர முடியும்? அதனால் உங்களுக்கு தந்ததை நீங்கள் மூடிவிடாதீர்கள். அதனுடைய சீரான பாதையிலே போய் சென்று அடைவதை விட்டும் தடுத்து விடாதீர்கள். வெறுமனே மனோ இச்சைக்கு மாத்திரம் செலவழிக்காதீர்கள். கஞ்சத்தனத்தை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையான முத்தத்தி ஒருபோதும் கஞ்சனாக இருக்க மாட்டான். இந்த உம்மத்தினுடைய இறுதியானவர்கள் அழிந்தது, சீர் கெட்டது. அவர்களுடைய மேலெண்ணங்களும் பில் புஹ்லி வல் அமல், அவர்களுடைய கஞ்சத்தனமும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதுடனே, ஆரம்ப காலத்தவர்கள் நம்முடைய பணத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, அது இன்ன இடத்துக்கு கொடுத்தால் தான் பிரயோஜனம் அளிக்கும் என்ற யகீனின் ஊடாகவும், அவர்களுடைய துனியாவின் பற்றற்ற தன்மையின் காரணமாகவும் தான் வெற்றி பெற்றார்கள் என்பதனையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். இமாம்னா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலுமித்தீன்லே இரவெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகிறான், இரவெல்லாம் திலாவத்திலே ஈடுபட்டிருக்கின்றான், நோம்பும் நோக்கின்றான், பகலெல்லாம் ரப்பு சுப்ஹான வ தஆலாவுடைய திக்ர ஈடுபடுகிறான். என்றாலும் தேவை ஆன ஒருவனுக்கு ஒரு பத்து ரூபாவை ஈர்ந்து அளிப்பதற்கு கஞ்சத்தனம் படுகின்றான். அல்லாஹ்வுடைய பகைவண்ணி என்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இமாம் கஸாலியும் விளக்கம் சொல்கிறார்கள், இப்படியான வணக்கசாலி அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பத்து ரூபாவை செலவழிப்பது இவனுடைய இரவு வணக்கங்களை விடவும் சிறந்தது. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், தாராளமாக செலவு செய்வார்கள், என்றாலும் இபாதத்துடைய லைன்ல மோசமாக இருப்பார்கள். அப்படியும் இருக்குமாறு இஸ்லாம் கூறவில்லை. இஸ்லாம் நடுத்தரத்தை போதைக்கும் மார்க்கம், அந்த மடரேட்டை நடுத்தரத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதனைத்தான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த அடிப்படையில தாராளமாக நீங்க செலவழிப்பதற்கு தகுதியான இடங்கள்ல ஏதும் தடைகளை ஏற்படுத்துவீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு ஆயிரம் இடங்களை தடையாகி வைத்துவிடுவான். இந்த அடிப்படையில தான் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வருகின்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு பணிப்பெண் அவள் வீட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றாள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை, உடனே இவளை வெளியேற்றுமாறு, உங்களுடைய வீட்டிலே பணிக்கு இருத்தாது, அவளை வெளியேற்றுமாறு அல்லாஹ் பணிக்கின்றான். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கின்றது. அந்த பெண்ணை வெளியேற்றினார்கள். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஈச்சப்பல பையை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். அவள் பாதையிலே நடந்து போகும் பொழுது ஒரு ஏழை மனிதன் வருகிறார். அதிலிருந்து இவள் ஓரிரு கனிகளை சாப்பிட்டு அந்த முழு பையையும் அந்த ஏழைக்கு ஈர்ந்தளித்து விட்டாள். ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்தார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே. யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை மீண்டும் உங்களுடைய வீட்டிலே பணிக்கு இருத்துமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். என்ன ஜிப்ரீல், என்ன விந்தையாக இருக்கிறது! ஆரம்பத்தில் அனுப்ப சொன்னீங்க, இப்பொழுது மீண்டும் அழைத்துக் கொள்ள சொல்றீங்க. இல்ல, இவள் ஒரு நரகவாதியாக இருந்தால் நரகத்துக்குரியவள், ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய வீட்டிலே பணிபுரிய முடியாது, அதனால் அல்லாஹ் விரும்பவில்லை, அனுப்ப சொன்னான். எப்பொழுது அவள் அந்த ஈச்சப்பல பையை அந்த பெண் அந்த மனிதனுக்கு ஏழைக்கு ஈர்ந்தளித்தாலோ அல்லாஹ் அவளுடைய கலா கதிரை மாற்றிவிட்டான், சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டான். அதனால் மீண்டும் அவளை மீட்டி வீட்டிலே பணிக்காக இருத்துமாறு குறிப்பிடுகின்றான். கனிவானவர்களே, இந்த சதகா தர்மங்கள் என்பது ரப்பு சுபஹான் வ தஆலாவுடைய கோபத்தை அணைக்கும், கெட்ட மரணத்தை தடுக்கும். இன்று 15 நாட்கள், 20 நாட்கள், 1 மாதம், 3 மாதம் என்று சக்கராத்திலே ரூஹிழுப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். நாம் வெளிரங்கத்தை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள், உள்ரங்கத்தை வைத்து தீர்ப்பு வழங்குபவன் அல்ல. வெளிரங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களை வைத்து இப்படி வேதனைப்படுகிறார்கள் என்று நாம் சொல்கின்றோம். இவ்வாறான வேதனைகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பெறணுமா? கெட்ட மரணத்திலிருந்து நீங்கள் விமோசனம் அடைய வேண்டுமா? சுவனத்தின் பாதை விரிவாக வேண்டுமா? நீட்டுங்கள் உங்களுடைய கரங்களை, அவைகளை நீங்கள் தன்னை விடவும் பிறருக்கு என்று முதல் உரிமை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து தடையான இடங்களையும் திறந்து விடுகின்றான். பல பாதைகளிலும் உங்களுக்கு நினையாத புறத்திலிருந்து அவன் உணவளிக்கின்றான். எனவே ஒரு முத்தகி ஒரு போதும் கஞ்சனாக இருக்க முடியாது. இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பஹீலு அதுவுல்லாஹ் வலவுக்கான ஆபிதன், ஒருத்தன் இருக்கிறான் கஞ்சன், அவன் ரேஸ் புக்கிக்கு போய் 2 குதிரையை பிடிச்சு தலைக்கும் சேர்த்து அடிக்கிறான். ஒரு 500 ரூபா, 1500 ரூபாய்க்கு ரேஸ் போட்டுட்டு வருகிறான். ஆனா வீட்டுக்குள்ள கஞ்சத்தனம் செய்கிறான். பிள்ளைக்கு விருப்பமான உணவை வாங்கி கொடுக்கல, வீட்டுல பழம் சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆயிட்டது. இப்படியான கஞ்சர்களும் நமக்கு மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹராத்துக்கு சூதுக்கு செலவழித்து விட்டு வருகின்றான். சில வீடுகள்ல லைட் பில் கட்ட முடியல, தண்ணி பில் அரியஸாக இருக்குது, மாற்றமாக இவன் ஹராமான இடத்திலே பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறான். ஆரம்ப கால கட்டங்கள்ல வீட்டில விளக்கு பத்து வைக்க முடியல என்றாலும் இவன் அங்கே சூது விளையாடி அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றான். இவைகள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்ட தக்வாவுக்கு மாறுபட்ட செயல்கள் என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அவசரமாக நான் அழைத்துக் கொள்வதும் அவசரமாக அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதும் யாருக்கு? இந்த கஞ்சத்தனத்தை தன்னிடத்திலிருந்து அகற்றிக் கொண்டவர்கள். இரண்டாம் அவர்கள் யார்? அந்த ஜன்னத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் தகுதியான இரண்டாம் அவர்கள் யார்? வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீனானின் நாஸ், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். இந்த கோபத்தின் மூலமாக பயங்கரமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் சமுதாயத்தை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு கலபி ஜுனூன் நதம், கோபத்தின் ஆரம்பம் ஒரு விதமான பைத்தியம், அதனுடைய இறுதி மாபெரும் கைசேதம். கோபம் வந்தால் அதனை எப்படி அடக்குவது என்ற மாற்று வழியையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். கோபத்தை மிண்டி விழுங்குபவர்கள் எங்கே? ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், வந்தார் சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப நீளமாக இல்லாம, நான் மறந்து போகக்கூடிய முறையிலும் இல்லாம, சுருக்கமான விதத்திலே எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஔசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் செய்த உபதேசம், லா தஃகலப், நீ கோபப்படாதே. இன்னும் ஒரு ரிவாயத்திலே கேட்டு வந்த ஒருவருக்கு சொன்னார்கள், ஔசினி, எனக்கு வசியத் செய்யுங்கள், லா தஃகலப், நீ கோபப்படாதே. அவர் மீண்டும் ஔசினி, எனக்கு வசியத் செய்யுங்க என்றார். ஹஜரத் ரசூலுல்லாஹ் மீட்டி அதையே சொன்னார்கள், லா தஃகலப், நீ கோபப்படாதே. மூன்றாவது விடுத்தமும் கேட்க நபியிடத்தில் இருந்து சட்டென்று பறந்த வார்த்தை ஒன்றே தான், நீ கோபப்படாதே. கோபம் அது ஈமானை சாப்பிட்டு விடும். கோபம் மனிதனை ஒரு விதமான போதையிலே ஆழ்த்திவிடும். 3 சந்தர்ப்பங்கள்ல புத்தி வேலை செய்ய மாட்டாது. கல்பான், உரியான், சக்ரான், ஒருத்தன் கோபத்துல பொங்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த நேரம் அவனுடைய புத்தி மூடப்பட்டிருக்கும், அவனுடைய புத்தி வேலை செய்ய மாட்டாது. எத்தனை பேர் கோபத்தின் காரணமாக இன்று சிறைவாசம் செய்கின்றார்கள்! எத்தனை நல்லோர்கள் கொலையாளிகளாக மாறியிருக்கின்றார்கள்! எத்தனை தக்குவாவுடையவர்களுடைய மானங்கள் கூட இவனுடைய கோபத்தினால் கீறி கிழிக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ கண்ணியமான குடும்பங்கள் கேவலத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கோபத்தினால். எனவே இது ஒரு போதை. அது வரும் பொழுது நீங்கள் நின்றிருந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து இருந்தால் சாய்ந்து கொள்ளுங்கள். இத மாதிரி ஆவணம் யாருக்கு சொல்ல முடியும், எந்த சயின்டிஸ்டுக்கு சொல்ல முடியும்? அதுவும் தனியவில்லையா? அது சைத்தானுடைய நெருப்பு. உழு செஞ்சு அந்த நெருப்பை அணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுபானு தாலா எம்லாஹு கல்பஹு அம்னவுமானா, யார் அவ்வாறு கோபத்தை அடக்கின்றார்களோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுபானு தாலா ஈமானாலும் தைரியத்தாலும் நிரப்பி விடுவான். அச்சம் தீர்ந்த நிலைமை அவனுக்கு கொடுப்பான். கோபமுடையவன் எப்பொழுதும் அச்சம் கொண்டவனாக பயம் கொண்டவனாகத்தான் இருப்பான். எந்த நேரத்தில் அவனுடைய கோபத்தின் விளைவு மற்றவர்களின் மூலமாக தீங்காக வந்து விடுமோ என்ற பயம் அச்சம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த அச்சத்தை அவனுடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். அதனால் என்னுடைய மகஃபிரத்தும் ஜன்னத்தும் கிடைக்கும் இரண்டாவது தன்மை உடைய புனிதர்கள் உத்தமர்கள் யார்? கோபத்தை மெண்டு விழுங்குபவர்கள். மூன்றாமார் வல் ஆஃபீனா அனின்னாஸ், மக்களை மன்னிப்பவர். இன்று ஒன்று பிறந்த சகோதரன் சகோதரியை கூட மன்னிக்கும் மனப்பான்மை கிடையாது. என்னுடைய மரணத்துக்கும் நீ விழிக்கக்கூடாது. ஏராளமாக காது நிரம்ப அங்காங்கே கேட்கக்கூடிய விடயங்கள் என்றால் எங்கே பொதுமக்களை மன்னிக்கப் போகின்றார்கள்? மனிதன் என்பவன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவன். அவ்வப்பொழுது அவனிடத்திலிருந்து நடக்கும் தவறை மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள், மதியுங்கள், அவர்களை முன்னோக்குங்கள், புறமுதுகு காட்டாதீர்கள். எவ்வளவு அழகான போதனைகள் எங்கே எப்பொழுது வாழ்க்கைக்கு வரப்போகுது? முதுமை தட்டிவிட்டது, எலும்புகள் பலகீனமாகிவிட்டது, கபரும் அழைக்குது, நல்ல சிஃபாத்துகள் இன்னும் வரவில்லையே. இந்த அஹ்லாக் தானே நாள மறுமையில் என்னுடைய மீசானை கனமாக்கும். உணர்ந்தோமா? இமாமுன்னா ஜெய்னுல் ஆபதீன் அவளுள் பைத் சேர்ந்தவர்கள், அவருடைய அடிமை பெண் ஒரு தடவை அவருடைய கால்முகம் கழுவதற்காக ஒரு கெண்டியிலே தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறாள். உடனே அந்த கெண்டி கை தவறி விழுந்து இமாம் ஜெய்னுல் ஆப்தீனுடைய முகத்தை காயமுற செய்து விட்டது. கோபம் பொங்கியவர் திரும்பி பார்த்தால் பார்த்தார் அவருடைய அவளுடைய முகத்தை. அவள் உடனே இந்த குரானினுடைய ஆயத்தை ஓதினாள். அல் காலிமீன் அல் கைத், அவர் பதில் கொடுத்தால் கதிந்து கைலி, நான் என்னுடைய கோபத்தை மென்று விழுந்துவிட்டேன். அடுத்த வார்த்தை பறக்க அவர் சொன்னார் உன்னை மன்னித்து விட்டேன். அடுத்து குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறாள், இப்படியான நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், நான் உன்னை உரிமையிட்டு விட்டேன் என்றார்கள். கனிமானவர்களே, ஆனால் இவைகள் அனைத்தும் வெறுமனே ஹதீஸ் ஹதீஸாக இருக்கட்டும், குர்ஆன் குர்ஆனாக இருக்கட்டும், எனக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு என்பது போன்றுதான் எங்களுடைய சில மிருகத்தன்மைகளை பார்க்கும் பொழுது சித்தரிக்கின்றது என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதனால் ஹதீஸை குதிசிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், இப்னு ஆதம் உத்குர்னி இதா கலிப்த, நீ கோபமடைந்த நேரத்தில் என்னை ஞாபகப்படுத்து. அத்குருக்க இதா கலிப்து, நான் கோபப்பட்ட நேரத்திலே உன்னை ஞாபகப்படுத்துவேன். அந்த என்னுடைய கோபத்தில் நான் யாரையெல்லாம் அழிப்பேனோ அவர்களை அவர்களிலே உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன். காரணம், நீ கோபப்பட்ட நேரத்திலே அதனை மென்று விழுங்கியதினால். இப்ராஹிம் இப்னு அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டு வழி கஷ்டப்பட்டவர்கள், ஆத்மீகத்தை சீரான முறையில் அடைய வேண்டும், சுவன இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசை துறந்தவர்கள். ஒரு நாள் காட்டிலே தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தார் ஒரு மனிதர் வழிபோக்கர், எனக்கு மக்கள் வாழும் இடத்தை காட்டுங்கள், கிராமத்தை காட்டுங்கள் என்றார். அவரை அழைத்துக் கொண்டு போய் அங்கே மையத்து பிட்டணியை காட்டினார். கோபம் வந்த மனிதன் அரசரை தாறுமாறாக அடித்து போட்டார். கஷ்டப்பட்டு அவர் அங்கிருந்து போய் மக்களை கண்டார், நடந்த சங்கதியை கூறினார். யாருக்கு அடித்தீர்கள்? அடையாளம் சொல்லப்பட்ட பொழுது மக்கள் கவலைப்பட்டார்கள் மட்டுமல்ல, ஆச்சரியமும் அடைந்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் நம்முடைய அரசரை அல்லவா அடித்திருக்கின்றீர்கள். உடனே இந்த மனிதன் மீண்டும் அவரை தேடி காட்டுக்கு வந்தார். வந்து மன்னிப்பு கேட்டார். சொன்னார், நீங்க யாரென்று என்னால் அறிய முடியல, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. சொன்னாங்க, அல்லா உனக்கும் சொர்க்கத்தை தருவானாக. இவர் மேலும் பிரமித்து போனார். என்ன சொல்கின்றீர்கள்? உங்களை நைய புடைக்க நீங்கள் எனக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்கு துவா கேட்கின்றீர்களே, சொர்க்கத்துக்கு துவா கேட்கின்றீர்களே. இல்லை, அந்த சொர்க்கத்தை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இருந்து, அவருடைய மன்னிப்பை அவனிடத்தில் இருந்து எனக்கு நீ பெற்று தந்த உனக்கு நான் அதுக்காக துவா செய்யக்கூடாதா? அல்லாஹ் சொல்கின்றான், யாருக்கு கோபத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, கோபத்தின் மூலமாக பிரதி பலிப்பை கொடுப்பதற்கு, பழி வாங்குவதற்கு சக்தி இருந்தும் பழி வாங்கவில்லையோ, ரப்புக்காக விட்டுவிடுவார்களோ, அவர்களுக்கு மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றான். அந்த மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்று தந்த உனக்கு ஏன் நான் துவா செய்யக்கூடாது? கனிவான சகோதரர்களே, இதுதான் நம்மிடத்திலையும் வரக்கூடியது. எனவே ஏராளமான விடயங்கள் கூறுவதற்காக இருந்தாலும் கூட நாம் நேரத்துக்கு அதனை முடிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கனிவான சகோதரர்களே, போதனைகள் என்பது குரானும் ஹதீஸும் தான். அதனையொட்டி வாழ்ந்தவர்கள் சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான். இதற்குள்ளே தான் நம்முடைய ஈருலக வெற்றியும் தங்கியிருக்கின்றது. இந்த ஆயத்தினுடைய படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த வாழ்க்கை பூரா அமல் செய்வோம். வானம் பூமி அனைத்தை விடும் விசாலமான பாவ மன்னிப்பு சொர்க்கம் வேண்டுமா? இந்த தன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள். ஒன்று, வறுமையிலும் செழுமையிலும் செலவழிக்கும் தன்மையுடையவர்களாக மாறிவிடுங்கள். இரண்டு, உங்களுடைய கோபத்தை முன் வென்று விழுங்குங்கள். மூன்று, மக்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக, நல்ல பண்புகளை கொண்டு எங்களை போஷிப்பானாக. கியாமத்து நாளன்று ரப்பை சந்திக்கும் பொழுது எந்த குற்றமும் மற்றவர்களாக, கேள்வி கணக்கு இல்லாதவர்களாக சந்திப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த இடங்களுக்கு ஈர்ந்தளிக்க வேண்டுமோ அந்த இடங்களை தேடி தேடி நம்முடைய செல்வங்களை அடைக்கலம் வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றலையும் புத்தியையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. நல்லோர்கள் சான்றோர்களுடைய துவாக்கள் பங்கை நமக்கும் தருவானாக. எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.